பாரதம் எங்கள் பாசத்துக்குரிய தேசம், பாரதம் எங்கள் பாசத்துக்குரிய தேசம், இந்தியா எங்கள் இதயத்தில் இணைந்த நாடு, நாங்கள் இறைமொழிக்காக அரபை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், அண்ணன் நபிக்காக அராபியாவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், ஆனால் பாரதம் எங்கள் பாசத்துக்குரிய தேசம், இந்தியா எங்கள் இதயத்தில் இணைந்த நாடு. அவர் பேசுவது இந்தியா, அவர் பேசுவது இந்திய இந்தியா இல்லை தெலுங்கா, அவர் பேசுவது இந்தியா இல்லை தெலுங்கா, அவர் மொழி தமிழா இல்லை கன்னடமா என்று என்றுமே பார்க்காதவர்கள் நாங்கள். இந்த நாட்டில் பிறந்ததையே நாங்கள் பெருமையாக கருதுகிறோம். நாங்க இங்க இருந்துகிட்டு அட அங்க பிறந்திருந்தா நல்லா இருக்குமே நாங்கள் நினைக்கவே மாட்டோம். எங்களுடைய தாய்நாடு, எங்கள் தாயை மதிப்பதை விட கூடுதலாக இந்த நாட்டை தாய் நாட்டை மதிக்கிறோம். அப்படி யாருக்காவது உள்ளத்திலே இதுவரைக்கும் வரலன்னா இன்னைக்கு வர வச்சுங்க. இது நம்முடைய தாய்நாடு. இந்த நாட்டில் பிறந்ததையே நாங்கள் பெருமையாக கருதுகிறோம். இந்த நாட்டில் பிறந்ததையே உண்டு வாழுகிறோம். அங்கே வேற நாட்டில் பிறந்ததே உண்டு வாழ்றோம். இந்த நாட்டில் பிறந்தவர் வாழ்ந்துட்டு இந்த நாட்டுக்கு நாங்கள் துரோகம் செய்ய நினைக்க முடியுமா? அது எங்களுடைய ஈமானை பாதிக்கும். வளர்கிறோம், இந்த நாட்டில் பிறந்ததையே உண்டு நாங்கள் வளர்கிறோம் வாழுகிறோம் என்பதையும் பூரணமாக புரிந்திருக்கிறோம். உள்ளத்தை உள்ளதை உள்ளபடி ஒளி வெள்ளத்தில் எடுத்து வைக்கிறோம். உள்ளத்தில் உள்ளதை உள்ளபடி ஒளி வெள்ளத்தில் எடுத்து வைக்கிறோம். நாட்டு பற்று எங்கள் நாடி நரம்புகளில் ஓடி வரும் ரத்தம், நாட்டு பற்று எங்கள் நாடி நரம்புகளில் ஓடி வரும் ரத்தம். அத்தீன் நசீஹா என்பது அண்ணல் நபியின் கண்ணல் மொழி. அன்பே மார்க்கம் என்பது அதிலிருந்து மின்னலாக மிளிரும் வழி. இனிய பண்புகளின் இன்னொரு பெயரே இஸ்லாம், இனிய பண்புகளின் இன்னொரு பெயரே இஸ்லாம். ஆனால் அருகிலிருந்து கொண்டே அடுத்து கெடுத்தால், உரிமை மீறினால், ஊடுருவினால், எல்லை மீறி நமக்கு தொல்லை தந்தால், வீட்டுக்கு எல்லை வீட்டு எல்லைக்கு பூட்டு போட்டு காக்கும் நாம் நாட்டு எல்லைக்கு தீங்கு வரும்போது வாய்க்கு பூட்டு போட்டா வைத்திருப்போம். அவன் முஸ்லிம், வீட்டுக்குள் நுழைகிறான், பொருளை அபகரிக்கிறான், அவன் முஸ்லிம், போகட்டும் என்று எடுத்துக் கொடுத்து அனுப்போம். போடா போக்கிரி என்று போக போக விரட்ட மாட்டோமா? அதே போல இந்த நாட்டுக்கு துரோகம் செய்கிற யாராக இருந்தாலும் அவர்களை போடா என்று விரட்டுவோமே தவிர துரோகம் செய்வது எங்களுடைய ரத்தத்தில் கலந்ததே கிடையாது. இஸ்லாம் என்பதன் பொருளே சாந்திதான். இஸ்லாம் முஸ்லிம் என்ற பெயர் எங்களுக்கு மயக்கத்தை தரவில்லை. அத்துமீறியது பாகிஸ்தான் அந்த நேரத்தில். இப்பவும் எல்லையில் படை குவிக்கப்பட்டிருக்கிறது என்றால் எங்களுடைய இதயம் ஆடுகிறது. யாருக்கும் எதுவும் நடக்கக்கூடாது, மனித சமுதாயத்துக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். அதில் இந்தியாவுக்கு முதலாக நினைக்கிறோம், அடுத்தடுத்து போல உலகத்தையும் நினைக்கிறோம். அநீதி எதிர்க்க எங்களுக்கு தயக்கத்தை தரவும் இல்லை. அத்துமீறியது பாகிஸ்தான், அதற்காக அண்டர் ஆவ் என்றா சொல்ல முடியும். இந்த நேரத்தில் எங்கள் தாரக மந்திரம் பாகிஸ்தானே பாகர் ஜாவ். எங்கள் தாரக மந்திரம் பாகிஸ்தானே பாகர் ஜாவ். நாங்க யாரையும் உள்ள கூட்டுக்க மாட்டோம், இந்தியாவுக்கு துரோகம் செய்ய நினைக்க மாட்டோம். ஏனெனில் நாங்கள் விசுவாசிகள், நாம் விசுவாசிகள். ஆம், நாட்டுக்கும் விசுவாசிகள், அல்லாவுக்கும் விசுவாசிகள், நாட்டுக்கும் விசுவாசிகள். உண்மையை சொல்வதானால் விசுவாசமே எங்கள் சுவாசம், விசுவாசமே எங்கள் சுவாசம். அது அன்னைக்கு இப்ப ஒண்ணு சொல்லட்டுங்களா, எங்களை மோந்து பார்த்தாலே விசுவாசம் வாசனை எங்கள் மீது அடிக்கும். விசுவாசமே எங்கள் சுவாசம் மட்டுமல்ல, விசுவாசமே எங்கள் வேர்வையின் வாசம். எங்கள் தியாக சரித்திரங்கள் அமுக்கப்பட்டிருக்கலாம், ஆனால் அழிக்கப்பட முடியாது. சுதந்திர போராட்டத்திலிருந்து கார்கில் கலவரம் வரை எங்கு இல்லை எங்கள் வரலாறு. எங்கள் நாட்டுப்பற்றையும் பாசத்தையும் அந்த இரண்டும் அற்றவர்கள்தான் சந்தேகிக்கிறார்கள். எங்கள் நாட்டுப்பற்றையும் பாசத்தையும் அந்த இரண்டும் அற்றவர்கள்தான் சந்தேகிக்கிறார்கள். எனவே நீங்கள் அவர்களைத்தான் அப்புறப்படுத்த வேண்டும், எங்களை அல்ல. நாங்கள் இஸ்லாமை காப்போம், இந்தியாவையும் காப்போம். ஒரு சொட்டு ரத்தம் இருக்கிற வரை இந்த உண்மையில் நீடித்திருப்போம். அபகரிக்கும் அந்நியர்களை அணுகவிட மாட்டோம். ஆனால் எங்களையே அந்நியர்களாக நினைத்தால் அடக்காமலும் விடமாட்டோம். அந்நியர்களை அணுகவிட மாட்டோம். ஆனால் எங்களையே அந்நியர்களாக நினைத்தால் அடக்காமலும் விடமாட்டோம். மறுகண்டத்தை காட்டப்பணித்த எங்களுக்கு, மறுகண்டத்தை காட்டப்பணித்த எங்களுக்கு மறுகரத்தையும் ஆண்டவன் தந்திருக்கிறான், மறந்து விடாதீர்கள். மறுகண்டத்தை காட்டப்படி பணித்த எங்களுக்கு மறு கரத்தையும் தந்திருக்கிறார், மறந்து விடாதீர்கள். நேர்மை எங்கள் உயிர், நீதி எங்கள் வாதம், சாந்தி எங்கள் வாழ்க்கை. வாருங்கள் சேர்ந்து உண்ணலாம், வாருங்கள் சேர்ந்து உண்ணலாம், சேர்ந்து அனுபவிக்கலாம். எங்கள் கையால் உணவை எடுத்து உங்கள் வாயில் வைக்கிறோம், எங்கள் கையால் உணவை எடுத்து உங்கள் வாயில் வைக்கிறோம். உங்கள் கையாலும் உங்கள் வாயிலேயே வைத்துக் கொண்டால், உங்கள் கையாலும் உங்கள் வாயிலேயே வைத்துக் கொண்டால் நண்பர்களே அவ்வளவு ஏமாற முடியாது, நண்பர்களே அவ்வளவு ஏமாற முடியாது. கொஞ்சம் ஏமாறலாம், அவ்வளவு ஏமாற முடியாது. நாங்கள் தெளிவாக இருக்கிறோம், தெல்ல தெளிவாக கூறுகிறோம், சும்மா அப்படியே ஏதோ அப்படி சொல்லிட்டு போற இல்ல, தெளிவா இருக்கிறோம் சோதரி, எப்பவுமே தெளிவா இருக்கிறோம். நம்ம அப்படியா இப்படியா, முடியுமா முடியாதா, ஆகுமா ஆகா, கிடையவே கிடையாது. நம்ம எல்லாம் ஒருத்தன், நம்ம நதி ஒண்ணு, நம்முடைய தீன் ஒண்ணு, நம்முடைய வாதம் ஒண்ணு, நம்முடைய வாழ்க்கை ஒண்ணு, நம்முடைய மவுத் ஒண்ணு, நம்முடைய சொர்க்கம் ஒண்ணு. மயக்கம் கிடையாது நமக்கு, தயக்கம் கிடையாது நமக்கு. நாம் தெளிவாக, நாங்கள் தெளிவாக இருக்கிறோம், தெல்ல தெளிவாக கூறுகிறோம். இஸ்லாம் எங்கள் மார்க்கம், இஸ்லாமாபாத் எங்கள் மார்க்கம் இல்லை, பாகிஸ்தான் எங்கள் பாதையும் இல்லை. நாங்கள் முஸ்லிம்கள், அதே நேரத்தில் நாங்கள் முஸ்லிம்கள், அதே நேரத்தில் சுத்த இந்தியர்கள். கலப்படம் எங்கள் மார்க்கத்தில் ஹராம், பொருளை கலப்படம் ஹராம். அதே போல அடியோடு தடுக்கப்பட்டது. நாங்கள் கலப்படக்காரர்களும் அல்ல, கலவரக்காரர்களும் அல்ல. நாங்கள் கலப்படக்காரர்களும் அல்ல, கலவரக்காரர்களும் அல்ல. இணக்கத்தோடு நல்லதை தேடவும் அல்லதை அகற்றவும் இஸ்லாம் கூறுகிறது. வேறுபாட்டை எங்கள் வேதனையும் இருக்கிறது, வேறுபாட்டை எங்கள் வேதனையும் இருக்கிறது. ஒருமைப்பாடு எங்கள் உயிர் துடிப்பு என்று அது திரும்ப திரும்ப ஓதுகிறது. எனவே எங்களை சந்தேகிக்காதீர்கள் என்று அன்று கூறியதை நான் திரும்பவும் கூறுகிறேன். எனவே நமக்கு ஜிஹாத் இருக்கிறது என்றால் நேர்மையை பரத்துவதற்காக இருக்கிறது தவிர, தீவிரவாதத்தை, தீவிரவாதத்தினுடைய அடிப்படையில் நமக்கு ஜிஹாத் இல்லை என்பதை நாம் புரிந்து கொண்டு வாழ வேண்டும். எனவே ஒவ்வொரு இடத்திலும் நாம் நீதியை காக்க வேண்டுமே தவிர நேர்மையை காக்க வேண்டுமே, மாறாக நடக்கக்கூடாது. இதே நேரத்தில் நம்மை சந்தேகித்தால், நம்முடைய மார்க்கத்தை சந்தேகித்தால், நம்முடைய வாழ்க்கையை சந்தேகித்தால், நம்முடைய மதரசாக்களை சந்தேகித்தால், நம்முடைய தீனை சந்தேகித்தால். எங்கோ மதரசாவுடைய ரசீது கிடைச்சிருச்சா, காலையில சொன்னேன், குமுதம் ரிப்போர்ட்ல வந்திருக்கு, ஜெராக்ஸ் எடுத்து கொடுத்தாங்க எனக்கு. அது ஒரு இணைப்பு, அதுல பேரணாமட் பக்கத்துல எங்கயோ ஒரு ரசீது வாங்க போயிருக்காங்க, ஒரு பள்ளிவா மதரசாக்கு வசூல் பண்ண போயிருக்காங்க. அதுல என்ன எழுதியிருக்கு, என் மதரசாக்களின் பெயரால் வசூல் செய்து பாகிஸ்தானுக்கு அனுப்புகிறார்கள், பாகிஸ்தான் தீவிரவாதிகளுக்கு அனுப்புகிறார்கள். மதரசாவின் பெயரால் வசூல் செய்து பாகிஸ்தான் தீவிரவாதிகளுக்கு அனுப்புகிறார்கள். இதை எழுதிட்டு பாருங்க ஒரு ரசீது, அந்த ரசீதுல பின்னாலே December 13 எழுதியிருக்கு, அதுவும் எழுதியிருக்கு, மேலே மேலே எழுதியிருக்கு, கீழே December 13 எழுதியிருக்கு. அப்ப அந்த ரசீது, அந்த போட்டோ எடுத்து பேப்பர்ல ரிப்போர்ட்ல போட்டுட்டு பாருங்க, இதுதான் ஆதாரம், December 13 தான் பார்லிமெண்ட் தாக்கப்பட்ட நாள். அப்ப இந்த மதரசா ரசீதுல வசூல் பண்றாங்க இவங்களுக்கும், பாகிஸ்தானை தாக்கிய பார்லிமெண்டை தாக்கிய தீவிரவாதிகளுக்கும் சம்பந்தம் இருக்கு. மொட்டக்க மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் சோதரே, அந்த ரிப்போர்ட் என்ன, அந்த ஜெராக்ஸ் இப்போ இருக்கு, பல பேர் அந்த ரிப்போர்ட் பார்த்திருப்பீங்க, குமுத ரிப்போர்ட்ல அதுல அந்த ரசீது போட்டோ இருக்கு, அதுல மேல எழுதிருக்கு, உறுதி எழுதிருக்கு, 27 ரமதான் இஷாவுக்கு பிறகு சந்திக்கும், 27 ரமதான் பாத இஷா மிலே அல்லது மாதிரி, அது சரியா தெரியல வார்த்தை. அது 27 ரமதான் 27 பிறகு சந்திக்கு, யாரும் மதுரை சாகு வசூலுக்கு போயிருக்கிறாரு. அப்ப அந்த முதலாளி எழுதி கொடுத்திருக்கிறாரு, ஏதாவது எப்ப வரணும்னு எழுதி கொடுத்திருப்பாரு போல இருக்கு. அதுல ரம்ஜான் 27 அன்னைக்கு தான் நிறைய தர்மம் பண்ணுவாங்க, பூரா ஒட்டுமொத்த 364 தர்மத்தையும் அதான் அன்னைக்கு பண்ணிரு. இந்த பூரா இடையும் ஈத அன்னைக்கு கூட சாப்பிட்டு முடிச்சது, பாக்கி 363 நாள் சும்மா தான் இருக்கணும். அதனால இதை சொல்லும்போது நான் முதலே சொல்லியிருக்கேன், வருஷம் பூரா தர்மம் செய்யணும், ரம்ஜான் அதிகமா செய்யணும். ரம்சான் மட்டும் 27 அன்னைக்கு கையை பின்னால கட்டிட்டு இருக்கிறதுக்கு சவாப் கிடைக்கும் நான் சொல்லவே மாட்டேன். ஏழைகளுக்கு எப்போ உதவி செய்யும், நேரம் காலம் அறிந்து, நேரம் காலம் அறிந்து செய்யறதுக்கு பேருதவி. வெறும் என் நேரத்துக்கு உதவி செய்யறதில்ல, அவங்க நேரத்துக்கு நான் உதவி செய்யணும். என் தேவைக்கு உதவி செய்யறதில்ல, அவங்க தேவை எப்போ எப்போ உதவி செய்யணும், அதுக்குத்தான் எல்லா இடத்துல மதிப்பு கூட. அதனால சரி அவர் எழுதி கொடுத்திருக்கிறார். அதுல கீழே எழுதுறது எப்ப சொல்ல, டிசம்பர் 13 எழுதி இருக்கிறார். எப்ப வர சொல்லி எழுதியிருக்கா, ரம்ஜான் 27 அன்னைக்கு. இதையெல்லாம் படிக்காம பாருங்க, மதரசாவ பேர்ல வசூல் செய்து பாகிஸ்தான் தீவிரவாதிகளுக்கு அனுப்புறாங்கன்னு எழுதியிருக்காரு. மதரசா பேர்ல வசூல் பண்ணி மதரசாவே நடத்த முடியல. எங்க பையன் சொல்றாங்க, என்னங்க ரசமா போட்டு கொடுறீங்களே, சும்மா விளையாட்டு பேசிக்கிறது, அவங்க நிஜமா பேசுறது இல்ல, சும்மா அப்படி பேசிக்கிறது, வீட்லயும் பேசுறாங்கல்ல அது மாதிரி பேசிக்கும். மதரசா பேர்ல வசூல் பண்ணி மதரசாவே நடத்த முடியல. ஒருத்தர் போறாங்க வசூலுக்கு, நேரம் முடிய போகுது, ஒருத்தர் வசூலுக்கு போறோம், எப்படியாவது 500 ரூபாய் கொடுப்பாரு, அப்படி அதுக்காகவே ஒரு பெரிய படை திரட்டிப்போம், அதுக்கு ஒரு கார் ஓசல பிடிச்சிட்டு நல்ல நல்ல ஊர்ல பிரமுகர்கள் கூட்டிக்கிட்டு இதுக்குத்தான் சொல்றது. ஒண்ணு கொள்ளையடிக்கிறது, அது கொள்ளைக்காரன் செய்யலாம். இது பகல் கொள்ளை. அஞ்சாறு பேர் சேர்த்துட்டு ஒரு காரில் போய் உட்கார்ந்தா பாவம் அந்த மனுஷன் என்ன பண்ணுவாருங்க? அப்ப கூட நம்ம ஐநூறுல ஆரம்பிச்சா அவர் ஒரு சைவை விட்டு ஐம்பதுல ஆரம்பிப்பார். நம்ம ஐநூறு எதிர்பார்த்து போனா அவர் எதிர்வாரு, ஒரு ஐம்பது ரூபா போடுங்க, இந்த வருஷம் வியாபாரமே இல்லை, பூரா அவர் சொல்ற கஷ்டத்தெல்லாம் கேட்டா நம்ம வசூல் பண்ணிட்டு வந்திருப்போம் பாருங்க, அதை இவருக்கு கொடுத்துட்டு போலாம் போல இருக்கும். சும்மா தமாசாதான் சொல்றேன், சில நேரத்தில் அப்படி மனசுல வருது. சந்தேகிக்கப்படுகிறது எழுதிட்டு பின்னால பூரா அவர் தான் செய்திருந்தா என்னவோ அதை பூரா எழுதிட்டு இவர் இதற்கு பக்குவப்படுத்தப்பட்டது. 1978 கோதராவிலே நடந்த இஸ்திமாவில் இருந்துதான், தமிழக இஸ்திமாவில் இருந்துதான். இந்த வாரத்தின் இந்தியா டுடே எடுத்து பாருங்க, கடையில் வைக்க வாங்கி பாருங்க, இப்ப வித்துக்கிட்டு இருக்குது. 1978 நம்ம பேர் இங்கிருந்து கோதராவுக்கு போயிருப்போம், நானும் போயிருந்தேன். 78 இஸ்திமா தான் இதற்கு மூல காரணம், பிலால் ஹாஜி உருவாக்குறது அதான் தெரிஞ்சிருக்கு. தபிலீகளே 6 எதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்லும் போது தபிலீக இவர் உருவாச்சுனா என்ன அர்த்தம்? சரி, இதற்கு மூலமாக அமையுது தேவ்பந்து தாருல் உலூம்களை சார்ந்த, அதனுடைய கிளைதான் தபிலீக், அதை சார்ந்த தாருல் உலூம் கோதராவிலும் இருக்கிறது. கோதரா மதரசா படத்தை பெருசா போட்டு அதை கலைக்கல்லூரின்னு எழுதுறதுக்கு பதிலா மேல கொலைக்கல்லூரின்னு எழுதியிருக்கு. தேவந்த் மதரசாவில் தான் இவனுடைய ரகசியம் எல்லாம், அந்த மதரசாவில் தான் இந்த கொலையாளிகள் தீவிரவாதிகளுடைய ரகசியம் எல்லாம் அங்கேதான் பாதுகாக்கப்பட்டு வருகிறது எழுதியிருக்கு. மதரசாவுக்கு மதரசா இருக்கிறவங்க எங்கேயாவது போலீஸ்காரர் வர்றாரு சொன்னாலே இவர் பயந்துருவோம், நாங்க எதுக்கு வர்றாரோ என்ன வர்றாரோ, இங்க போய் தீவிரவாதமா பயிற்சி வைக்கப்படுது. எந்த மதரசாவே இல்லை, 100 மதரசாக்கள் நடந்து வருது. தேவந்த் மதரசாவுடைய நூற்றாண்டு கொண்டாடப்பட்டு முடிந்து விட்டது. வேலூர் மதரசாவுடைய நூற்றாண்டு கொண்டாடப்பட்டு முடிந்து விட்டது. இந்த 100 காலமாக இல்லாத தீவிரவாதம் இந்த 2001-2002 வந்துவிட்டது என்று சொன்னால் யாராவது நம்புவார்களா? திட்டமிட்டு சரி செய்யப்படுகிறது. 100 காலமா இங்க ஒண்ணு நடக்கல, யார் திரும்பி பார்க்கல? இன்னைக்கு 2002 இங்க சூழ் செய்யப்படுதா? திடீர்னு வந்துருச்சா? எங்க இருந்து வரும்? கொலைக்கல்லூரி எழுதிட்டு இதெல்லாம் எழுதிட்டு இதையெல்லாம் படிச்சு கொடுத்தது மதுரசா தான், அதுக்கு படிச்சு கொடுத்த தமிழ் தான், இதை செஞ்சவங்க எல்லாம் இவங்க தான் எழுதிட்டு கடைசியில் ஒண்ணு எழுதியிருக்கு. அதுதான் ரொம்ப நம்மளை அதிர்ச்சி அதிர வச்சது. என்ன எழுதியிருக்கு? எய்தவர்களுக்கு அம்பை நோக்கலாமா? எய்தவர்களுக்கு அம்பை நோக்கலாமா? வார்த்தை கொஞ்சம் முன்ன பண்ணலாம். எய்தவர்களுக்கு அம்பை நோக்கலாமா? எய்தவர்களை பார்க்க வேண்டுமானால் தபிலீக் ஜமாத்தில் போய் பார்க்க வேண்டும். இந்த பிலால் ஹாஜி போலவர்கள் அம்பா, இதையெல்லாம் எரிஞ்சது தபிலீக் ஜமாத் தான், இதுக்கு படிச்சு கொடுக்கறது மதுரசாவா? என்ன ஒரு கற்பனை திறன் பார்த்தீர்களா? மதரசாக்களுக்கும் தீவிரவாதத்துக்கும் ஏதாவது இணைப்பு இருக்கிறதா, சம்பந்தம் இருக்கிறதா தெரியுமா? அன்னையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் சாதாரண உலக விஷயம் கூட தெரியாது. சொல்லுவாங்க போட்டோ சட்டம், போட்டோ சட்டம் போட்டோன்னா என்னன்னு கேளுங்க, அது நமக்கு தெரியாதுங்க. பிஓடிஓ என்ன தெரியாது, மதுரசாருக்கு பாவம் அது கூட தெரியாது. சமயத்தில் ஒருத்தர் சொன்னார், ஒரு பெரிய மதுரசாரை நாசிட்டு போய் என்னங்க இப்படி மதுரசாவை பத்தி எல்லாம் அவதூறா பேசுறாங்களே, அதுக்கு என்னமோ செய்யணுமே கேட்டாங்களாம். ஒரு பெரிய மதுரசாவுடைய உயர்ந்த அந்தஸ்தருக்கு நாசிர். அப்ப அவர் சொன்னாரா, அப்படிதான் சொல்லாதே, நீ தான் உண்டாக்குற போல இருக்கு, யாரும் எங்களை தீவிரவாதின்னு சொல்லல அப்படின்னு அவர் சொல்றார். என்ன காரணம்? அவர் அந்த கிணத்துக்குள்ளதான் இருக்கிறார், வெளியே வந்து பார்த்தா தான் என்ன இருக்குதுன்னு தெரியும். ஒவ்வொரு வாரமும் ஏதாவது ஒரு ரீதியில மதரசாக்களை பற்றியும், இப்ப சொல்ல போன தமிழ் ஜமாத்தை பத்தியும், இந்த பேரணம்பெட்டில் ஆப்கானிஸ்தான் 7 தமிழீக்கு 7 வந்திருக்கிறார்கள், அவங்க தான் வந்து இதுக்கெல்லாம் மூல காரணமா அமைஞ்சாங்க அந்த ரிப்போர்ட்ல இருக்கு. இப்படி எல்லாம் வேண்டாத வேலைகளை செய்யக்கூடியவர்களை அவர்கள் யாராவது தனிப்பட்ட முறையில செய்தால் அவர்களுடைய தனிப்பட்ட இஷ்டமே தவிர, ஒட்டுமொத்த முஸ்லிம் சமுதாயம் எந்த காலத்திலும் தீவிரவாதத்துக்கு காரணமாக இருந்ததே இல்லை, தீவிரவாதிகளுக்கு எந்த காலத்திலும் அங்கீகாரம் கொடுத்ததே இல்லை. ஆனால் தியாகத்துக்கு தயாராக இருக்கோம். இந்த நாட்டை பாதுகாக்க என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுங்கள். இந்த உண்மையான அரசை பாதுகாக்க என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுங்கள். உண்மையான நீதியை பாதுகாக்க என்ன வேண்டும் செய்ய வேண்டும் என்று சொல்லுங்கள். என்ன எங்களுடைய உயிர் வேண்டுமா, உடமை வேண்டுமா, எங்களுடைய உடல் வேண்டுமா, என்ன வேண்டுமானாலும் தர தயாராக இருக்கோம். ஆனால் எங்களுடைய வாதம் எல்லாம் தீவிரவாதம் அல்ல, எங்களுடைய வாதம் எல்லாம் நீதி நேர்மை காப்பாற்றப்பட வேண்டும் என்பதுதான். அதற்கு மாறாக தீவிரவாதத்துக்கு மூளையாகவும் முளையாகவும் விதையாகவும் யாராவது இருப்பார்களே, ஆனால் அவர்களை கண்டுபிடியுங்கள். அதை விட்டுவிட்டு எய்தவர்களை விட்டுவிட்டு அம்பை நோக்க கூடாது என்று சொல்லுகிறாரே இரியாற்றுடையக்காரர் அதனை கட்டுரை எழுதியவர். அதே போல நான் சொல்லுகிறேன், இது எங்கிருந்து பிறந்தது, யாரிலிருந்து பிறந்தது, எங்கிருந்து ஆரம்பித்தது நான் சொல்லக்கூடாதான், ஆனாலும் சொல்லாமல் இருக்க முடியவில்லை. 1568 கட்டிய பாபரி மசித், 1568 மீர்பா கட்டிய பாபருடைய காலத்திலே மீர்பா கட்டிய 1568 பாபரி மசீத், அது அந்த கோயில் இருந்த இடத்தில் தான் கட்டியது என்பது 450 பிறகுதான் உங்களுக்கு வரி வந்ததா? இல்லை எங்கிருக்காவது அது ராமர் பிறந்த இடம்தான் என்று நிரூபிக்க முடியும் ஆதாரத்தோடு? ராமர் பிறந்து எத்தனை வருடமாக என்பதை தினமலருடைய ஒரு பதிப்பில் வந்திருக்கிறது. இந்த நாட்டுடைய தமிழகத்துடைய மாஜி முதல்வர் சொன்னதாக ராமர் பிறந்தது 1,000,000 முன்னாலே ராமாயணம் அந்த காலத்தில் எழுதப்பட்டது. இதை எப்படி திருவிழா வந்துச்சு என்று அவர் எழுதிட்டு அந்த தினமலர் வாசகத்தில் இருக்கிறது அந்த பெயரை சொல்லி சூராயுதத்தை கையில ஏந்தி கொண்டு நாங்கள் கரசேவை செய்வோம் என்று புறப்படுவது என்று காட்டு மேலாண்டித்தனமாக தெரிகிறது அல்லவா என்று மாஜி முதல்வர் எழுதியிருக்கிறார். நான் சொல்லவில்லை. எனவே இன்னைக்கு அது எப்படி வந்தது? அதற்கு பிறகு 1949 அந்த மசீதியை கொண்டு போய் ஒரு சிலை வைக்கப்படுகிறது. 1950 பைசலாபாத் கோர்ட்டிலே முதல் கேஸ் தாக்கல் செய்யப்படுகிறது. இல்லை இது மசீதாகத்தான் இருக்க வேண்டும் என்று 50 தாக்கல் செய்யப்பட்ட அந்த கேஸ் பேரக்குறைய 11 வருடங்களுக்கு பிறகு அலகாபாத் உச்ச நீதிமன்றத்துக்கு மாற்றப்படுகிறது. சீக்கிரமாக தீர்க்க வேண்டும் என்று சொல்லி 2002 மார்ச் முடிய போகிறது. இன்னும் அலகாபாத்திலே அந்த கேஸ் 1950 தாக்கல் செய்யப்பட்ட கேஸ் இன்னும் முடியவில்லை. அதில் விசாரிக்கப்பட வேண்டிய 200 சாட்சிகளே 125 பேர் செத்து போய்விட்டார்கள். அதற்கு பிறகு 1984 அங்கே ஒரு கோயில் கட்ட வேண்டும் என்று டிஹெச்பி தீர்மானம் போடுகிறது. அப்போதுதான் மக்கம் போடுவதில் சேர்ந்து கொள்கிறது. அதற்கு பிறகுதான் 1986 அங்கே இல்லை மசீது தான் இருக்க வேண்டும் என்று பாபரி மசீத் கமிட்டி நியமிக்கப்படுகிறது. 1992 ஜூலையிலே அங்கே கரசேவை நடத்தப்படுகிறது. அது 1992 டிசம்பருக்கு டிசம்பரிலே செய்யப்பட்ட தகர்க்கப்பட்ட மசீதுக்கு எப்படி தகர்ப்பது என்பதற்கு அதே ஜூலையிலே ஒத்திரையாகத்தான் அந்த கரசேவை நடந்தது. அதே போல இந்த மார்ச் 12 சென்ற கும்பமேளாவிலே 2002 மார்ச் 12 அங்கே கோயில் கட்டப்பட வேண்டும், ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்ற தீர்மானம் கும்பமேளாவிலே நிறைவேற்றப்பட்டது. நம்முடைய கேள்வி எல்லாம் கோரிக்கை எல்லாம் எங்களை யாரும் எஜமானர்களே கோர்ட்டிலே கேஸ் இருக்கும் போது இந்த வார்த்தையை சொல்லுவதை வேறு கேஸ்களில் நீங்கள் ஒத்துக்கொள்வீர்களா? எந்த கேஸாக இருந்தாலும் என்ன சொல்லுவீர்கள்? கோர்ட்ல கேஸ் இருக்கும்போது அதை பத்தி பேசக்கூடாதுன்னு சொல்லுவீங்களே. இங்க மட்டும் கோர்ட்ல இருக்கும் போது நாங்க கட்டிய தேவை, நாங்க கட்டுங்க கட்டாம இருங்க, அந்த கிடத்துல கோயிலே வரணும்னு உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வந்தால் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கோம். ஆனால் அந்த தீர்ப்புக்கு மாறாக ஒரு வார்த்தை சொல்லப்படும் பொழுது நியாயமான அரசு, நீதியான அரசு, நேர்மையான அரசு, இந்தியாவை பாதுகாக்க வேண்டிய கடமையுள்ள அரசு, சிறுபான்மை மக்களுடைய நல்லதி பெறாமல் நீங்கள் இந்த நாட்டிலே நேர்மையான ஆட்சி நடத்த முடியாது என்று மகாத்மா காந்தி சொன்னார் என்று சொல்லுகிறீர்களே. இன்று பெங்களூர் மாநாட்டிலே சிறுபான்மையினர் பெருபான்மையினுடைய நல்லெண்ணத்தை பெறாமல் வாழ முடியாது என்று இது தீர்மானம் அல்ல, எங்களுக்கு விடப்பட்ட எச்சரிக்கை. ஆனால் நாங்கள் இதற்காக வேண்டி பதஷ்டப்பட மாட்டோம். பதஷ்டப்படுவது எங்களுடைய பழக்கத்தில் இல்லாத ஒன்று. நிதானமாக இருக்கிறோம், தெளிவாக இருக்கிறோம். நீங்கள் தான் கேட்க வேண்டும். அதை தீவிரவாதத்தை யார் உற்பத்தி செய்கிறார்கள், எங்கிருந்து உற்பத்தி செய்கிறார்கள்? கேஸ் இருக்கும் போது கோயில் கட்ட வேண்டும் என்று தீர்மானம் போடலாமா? ஏன் நியாயம் தானா? நான் அட்டர்னி ஜெனரலை கேட்க, அட்டர்னி ஜெனரல் தலைமை நீதிபதி, இந்தியாவினுடைய தலைமை நீதிபதி என்னஜி சோரேஸ்வராஜி சோராஜி தலைமை நீதிபதி, இந்த இடத்திலே கோயில் கட்ட தூண் சேவை தூண் தானம் நடக்க வேண்டும், இத்தனை பேர் போக வேண்டும், இத்தனை பேர் இருந்து வாங்க வேண்டும், கவர்மெண்ட் ரிசீவரே வாங்க வேண்டும், அதை இத்தனை பேர் இருந்து பார்க்க வேண்டும், அங்கே உட்கார்ந்து எத்தனை இடத்திலே பார்க்க வேண்டும் என்று திடீரென்று அவர் சொல்லியிருப்பார் கோட்டிலே. முன்கூட்டியே திட்டம் போட்டு தானே சொல்லியிருப்பார். ஆனா என்ன பேசிட்டாங்க? நீங்க சொல்ற மாதிரி சொல்லுங்க, நாங்க அப்படி இல்லைங்கிற மாதிரி இருந்துக்கோ, இதுவாகிக்கிட்டோம், அவங்களே சமாதானம் பண்ணிக்கலாம், இவங்களையும் திருப்தி பண்ணிக்கலாம், நாட்டு மக்களையும் திருப்தி பண்ணிக்கலாம், சிறுபான்மையும் திருப்தி பண்ணிக்கலாம், நம்மளை யாரு பார்லிமெண்ட்டுக்குள்ள அனுப்பினாலும் அவங்களையும் திருப்தி பண்ணிக்கலாம். ரெண்டு முகம் கூடாது. இரண்டு முகம் கொண்டவர்கள் இந்தியாவிலே நிலைத்திருந்ததாக வரலாறு கிடையாது என்பதல்ல, இந்த மாநிலத்தில் இந்த நாநிலத்திலே நிலைத்திருந்ததாக வரலாறு கிடையாது. இருமுகம் யாருக்காவது இருக்குமானால் எச்சரிக்கிறோம். நாங்கள் எச்சரித்தால் நீங்கள் அறிந்து போகப் போவதில்லை, ஆனால் உண்மை நிலைத்தே தீரும் என்பதால் நாம் எச்சரிக்கிறோம். அதனால இரண்டு முகம் வேண்டாம். இன்று அதற்கு பிறகு ஏதோ தூண் தாளம் நடந்து விட்டது என்று வைத்துக் கொள்வோம், அதெல்லாம் சொல்லுகிறோம். நீதிமன்ற வந்த தீர்ப்பு வரட்டுவே, என்ன தீர்ப்பு அதன்படி செய்யுங்கள், நியாயம் எதுவும் அதன்படி செய்யுங்கள். நாங்கள் என்றைக்காவது சொன்னோமா? அவர்கள் சொல்லிக்கொண்டே வருகிறார்கள், 86 இருந்து சொல்லிக்கொண்டே வருகிறார்கள். ஆனால் நான் என்றைக்காவது சொன்னோமா அந்த இடத்தில் பாபரி மசீர் கட்டியே தீர்வோம் சொல்ல தெரியும் எங்களுக்கு, தெரியாது எடுத்துக் கொண்டீர்களா? 2 லட்சம் செங்கல் நீங்கள் கொண்டு போனால் இந்தியாவில் இருக்கிற தமிழகத்தில் இருக்கிற நாங்கள் மட்டும் 20 லட்சம் செங்கல் எங்களால் கொண்டு போக முடியும். ஆனால் செய்தோமா? செய்ய தெரியாமல் இல்லை. அது நியாயத்துக்கு புறமானது, நியாயத்துக்கு மாறான ஏதோ எந்த காலத்திலும் எடுபடாது. அது யாராக இருக்கலாம்? அவர் ரொம்ப படித்தவராக இருக்கலாம், மேதையாக இருக்கலாம். இன்றைக்கு கூட பாருங்கள், பெரிய பெரிய மேதைகள் இது போன்று இருதலை கொள்ளி எறும்புகளாக ஆகும்போது உணர்கிறார்கள், பிதற்றுகிறார்கள். நான் சொல்லக்கூடாது என்பதனால சொல்லாமல் இருக்கிறேன். நான் ஒரு கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறவன், நான் ஒரு முஸ்லீம் மட்டுமல்ல, நான் ஒரு மௌலவி, நான் ஒரு மௌலவி மட்டுமல்ல, சமுதாயத்துடைய கண்ணிலே படுகிற மாதிரி இந்த ரசூல் நியூஸ் ஏஜென்சி செய்துவிட்டார். மதிக்கிறாங்க ராத்திரி ட்ரெயின்ல நாகர்கோயில் இருந்து புறப்படக்கூடிய மதுரை ஃபர்ஸ்ட் பாசஞ்சர்ல ரெண்டு பேரும் சிறுவன்ல இருந்து பிரயாணம் முடிச்சுட்டு நாகர்கோயில் வந்து சொந்தக்கார வீட்டுல தங்கிட்டு நைட் ட்ரெயின்ல வர்றோம். ராத்திரி 11 மணிக்கு 10:30 மணிக்கு ட்ரெயின், ஒரு 10 மணிக்கு வீட்டுல இருந்து புறப்பட்டு ஒரு ஆட்டோ வந்துகிட்டு இருக்கிறோம். அப்ப ஆட்டோக்காரர் ஒரு முஸ்லீம் போல இருக்கு. அவர் கேட்டாரு, நீங்க எந்த ஊருன்னு கேட்டார். அப்ப நான் திண்டுக்கல் சொன்னேன். அப்படிங்கிறவன் கேட்டா என்ன கேட்டா தெரியுங்களா? பின்னால ரெண்டு பேர் மாத்த உட்கார்ந்து இருக்கோம், இருக்கு வேற வண்டிக்குள்ள வெளிச்சமா இருக்கும். கேட்டா திண்டுக்கல் சொன்ன உடனே கலீல் மௌலானா தெரியுமான்னு கேட்டார். உஷாராயிட்டார். கலீல் மௌலானா தெரியுமா? நிறைய நடந்திருக்கு மாதிரி. ஒரு கூட்டத்துக்கு போற, யாரும் உள்ள போக விட மாட்டேங்கிறாங்க, மேடைக்கு போக விட மாட்டேங்கிறாங்க. அப்புறம் கொஞ்சம் வலிவெடுப்பா அறிவிப்பாரு, அதனாலதான் யாரையாவது பாதுகாப்பு கூட்டிட்டு போறது. நம்ம மக்கா மசீதி இமாம் மாதிரி வைக்கிற, அப்பதான் அவரு நான் போயிட்டாருன்னா நம்ம எப்படி நுழைஞ்சிடலாம்? சைஸும் பாக்குறீங்களே. சொல்ல நினைச்ச இந்த மோதியாபுரம் மசீதி இமாம் மௌலி பீர் முகமது இன்னைக்கு காலையில கருத்தரங்க நடந்துச்சு, ரொம்ப நல்ல கருத்துக்கள் சொன்னார். நான் அங்கே சொல்லணும்னு நினைச்சேன், தவறி போச்சு, அதனால இங்க சொல்றேன். சரிதானே, நல்ல கருத்து சொன்னார். உடமாக்கூடிய கருத்தரங்க நினைச்ச நல்ல கருத்து சொன்னார். அது மாதிரி போனா உள்ளே விட மாட்டேரா. அப்புறம் ஒரு ஆள் சொல்றாரு, என்னை தள்ளிட்டு கலீல் மௌலானா வர்றாருங்க, பயான் பண்றாருங்க. என்னை தள்ளி விட்டு அவர் முன்னால போறாரு, என்ன சொல்லிட்டு கலீல் மௌலானா பயான் பண்ண போறாரு. என்ன சொல்றது அவர்கிட்ட போய், இல்லப்பா என்ன விடுப்பா, நான் தான் கலீல் மௌலானான்னு ஏறி மிதிச்சிருவாரு. என்ன உருவப்படி இவர் கேட்டாரு, திண்டுக்கல் சொன்னோட கலீல் மௌலானா தெரியுமா? நான் சொன்ன தெரியும். என்ன சொல்ல முடியும், தெரியும் சொன்ன. அப்புறம் திருப்பி கேட்ட, உங்களுக்கு எப்படி தெரியும், உங்களுக்கு எப்படி தெரியும்? இங்கே நாகர்கோயில் அங்க ஒரு கலைவாணர் அரங்கம் இருக்கு, நம்ம நாளைக்கு முன்னாங்க ஒரு கூட்டத்துக்கு போயிருந்தோம். அவர் வந்து பேசுறாரு, நான் இருந்தேன் அதுல. அப்புறம் அந்த பேச்ச பத்தியும் சொன்னாரு, அவர் நிறைய கேசட் கேட்டிருக்கிறேன், கேசட் வச்சிருக்கிறேன்னு சொன்னார். அப்படிங்களா, சரி சும்மா இருந்துட்டேன். அப்ப நம்ம மிஸ்ஸஸ் சொன்னாங்க, சொல்லுங்க, நான் தான் சொல்லுங்க, பேசாம சொன்ன, நான் தான் சொல்லுங்க. ஏன் சொல்ல சொல்ல சந்தோஷப்பட்டு பாருல, அப்படி நினைக்காத, இருட்டுக்குள்ள அவர் சந்தேகப்படுவார், சந்தோஷப்படுவார். சொல்லுங்க சொல்லுங்க, கடைசி ஆட்டோ போய் சேர வரைக்கும், ஸ்டேஷனுக்கு போய் சேர வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. சொல்றதுனால என்ன லாபம் வரப்போகுது? அதனால அவருக்கு பெரிய பிரயோஜனம் இல்லை, நமக்கும் பிரயோஜனம் இல்லை. அவர் ஏதோ மரியாதையான ஆளு நினைச்சிருக்கிறாரு, அந்த மரியாதை ஏன் கெடுத்துக்கணும்? அவரு நம்ம உருவத்தை பார்த்த நம்ப மாட்டார், உருவத்துக்கு சத்தத்துக்கு சம்பந்தம் இல்லை. அவர் கேட்கறவங்களும் அப்படிதான், நிறைய கதை இருக்கிற மாதிரி பார்த்து என்ன சொல்ல. அதனால இப்ப பொதுவா எந்த இடத்துக்கு போறதே தவிர்த்துக்கிறது, அப்படி போனாலும் ஒரு பாடிகார்டோட போறது. என்ன சொல்லிக்கிட்டு இருந்த, இந்த நாட்டில் தீவிரவாதத்துக்கு விதை விதைத்தவர்கள் யார் என்று பாருங்கள். அவர்கள் யாராக இருந்தாலும் அந்த விதைகளை கிள்ளியிருங்கள். அது இந்த ஆட்சியை பாதிக்குமா பாதிக்காதா எனக்கு தெரியாது. ஆனால் கோர்ட்டிலே கேஸ் இருக்கும் போது அதை பற்றி இப்படி எல்லாம் பேச வேண்டும் என்று அவர்கள் நினைப்பார்களே. ஆனால் அந்த பேச்சு எங்கே கொண்டு போய் சேர்க்குமோ அங்கேதான் கொண்டு போய் சேர்த்திருக்கிறது. இன்றைக்கு நடக்கிற கலவரங்களை எல்லாம் நாங்களும் அதை அடக்கத்தான் பார்க்கிறோம். எங்களுடைய தலைவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்களோ அத்தனை பேரும் அது கூடாது என்றுதான் சொல்லுகிறோம். ஆனால் சொல்கிறார்கள், ஆனால் அவர்கள் உணர்ச்சி வசப்பட்டு செய்கிற காரியங்களுக்கு, நாங்கள் அங்க எங்களை மீறி செய்கிற காரியங்களுக்கு அரசு அதற்கு என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ எடுங்கள், அதை நாங்கள் தடுக்கவில்லை. ஆனால் அநீதி இழைப்பீர்களே, ஆனால் அழிக்கப்பட்டு போவீர்கள் ஆண்டவனால். எங்கள் ஆண்டவனால் இது உலக நீதி. மகாபாரதம் இதைத்தான் சொல்கிறது, ராமாயணம் இதைத்தான் சொல்கிறது, ராமரும் இதைத்தான் சொன்னார், சீதையும் இதைத்தான் சொன்னார். யாரெல்லாம் உலகத்திலே கண்ணகி வம்சத்திலே வந்திருந்தாலும் சரி, ராமர வம்சத்திலே பிறந்திருந்தாலும் சரி, மகாபாரதம் சொல்வதும் இதுதான், பகவத்கீதை சொல்வதும் இதுதான். காந்தியை சுட்டுக் கொள்ள போனாலே அவனும் இதைத்தான் சொன்னான். முஸ்லிம்களுக்கு சாதகமாக காந்தி இருக்கிற காரணத்தினாலே நான் காந்தியை சுட்டுக் கொண்டேன் என்று 93 விடுதலை செய்யப்பட்ட கோட்சையினுடைய தம்பி அவன் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறான். காந்தி இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக இருந்தார் என்று. சிறுபான்மை மக்களை ஆதரிக்காமல் இந்த நாட்டில் என்ன நடக்க முடியும்? எந்த சிறுபான்மையாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, தலித்துகளாக இருந்தாலும் சரி, முஸ்லிம்களாக இருந்தாலும் சரி, எண்ணிக்கையில் சிறுபான்மை பெரும்பான்மை கிடையாது, எண்ணிக்கையில் சிறுபான்மை பெரும்பான்மை கிடையாது. கசின்னூரின் சூழல் கல்வி நாயை எதிர்க்கிற பூனையை நீங்கள் பார்த்திருக்கலாம், நாயை எதிர்க்கிற பூனையை பார்த்திருக்கலாம். பூனை குட்டியோடு இருக்குமானால் அந்த குட்டியின் மீது உள்ள பாசத்தின் காரணத்தினாலே அந்த நாய் குட்டியை தொட வருவானால் இந்த பூனை அந்த நாயின் மீது எப்படி பாயும் தெரியுமா? சிங்கம் போல பாயும். அவர்களுக்கு கடவுள் வெற்றியை தந்திருக்கிறார். இது குர்ஆன் சொல்லுகிறது. நாங்கள் தீவிரவாதம் என்று சொல்லவில்லை, நாங்கள் மஸ்ஜித் கட்டுவோம் என்று கூட சொல்லவில்லை, செங்கல் கொண்டு போவோம் என்று சொல்லவில்லை, சிலா தானம் செய்வோம் என்று சொல்லவில்லை, தூண் தானம் செய்வோம் என்று சொல்லவில்லை, எதுவும் சொல்லவில்லை. நீதி வரட்டும், கோர்ட் ஒன்று இருக்கிறது அல்லவா, சுப்ரீம் கோர்ட் ஒன்று இருக்கிறது அல்லவா, அந்த நீதி வரட்டும், அந்த நீதிக்கு நாங்கள் கட்டுப்படுவோம் என்று சொல்லுவோம். நீங்கள் அடக்கி வையுங்கள். யார் நீதிக்கு கட்டுப்படுவதில்லையோ, கட்டுப்பட மாட்டேன் பேசிக் கொண்டிருக்கிறார்களோ, நாங்கள் செய்துதான் தீரோம். அப்படி செய்ய விடாவிட்டால் நான் என்னுடைய உயிரை வாய்த்துக் கொள்வேன். உங்களை மிரட்டுகிறார்கள் தெரியவில்லையா உங்களுக்கு? ஒரு மனிதனுடைய உயிருக்காக வேண்டி நீங்கள் இந்த நாட்டை அடமானம் வைத்து விடாதீர்கள். அவரை காப்பாற்றுங்கள். ஒரு உயிரை காப்பாற்றினால் உலகத்தை காப்பாற்றிய மாதிரி நாங்கள் வேண்டாம் என்று சொல்லவில்லை. நாங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் அந்த இடத்தில் உள்ள எல்லா மதஸ்தலங்களையும் காப்பாற்றி இருக்கிறோம். ரசூலுல்லாஹ் காலத்திலிருந்து இன்றைக்கு வரை எந்த இடத்துக்கு போனாலும் சரி, நாங்கள் பிரான்சுக்கு போயிருந்தோம், அதே போல ஆம்ஸ்டர்டாமுக்கு போயிருந்தோம், பல நாடுகளுக்கு போகும்போது அங்கே வழிபடப்படாத சர்ச்சுகள் ஏராளமாக இருக்கிறது. அந்த சர்ச்சுகளை வாடகைக்கு வாங்கி அங்கே தொழுகை நடக்கிறது. எத்தனையோ சர்ச்சுகளை நான் தொழுதிருக்கிறேன். அந்த சர்ச்சை அப்படியே வைத்து அதனுடைய புனிதம் பாதுகாக்கப்பட்டு அதை போர்வையால் போர்த்தி விட்டு நாங்கள் தொழுது கொண்டிருக்கிறோம். எந்த சர்ச்சையும் நாங்கள் எடுத்தது கிடையாது. எங்கள் சர்ச்சை கிடையாது. அவர் முழங்கிய முழக்கம் எத்தனை அதற்கு பெயர் தீவிரவாதம். அமெரிக்காவினுடைய நிலவாதம் இன்றைக்கு கூட கருப்பர்களை ஓரம் கட்டி வைத்திருக்கிறார்கள். கருப்பர்களுக்கு இடம் கொடுத்தார்களா? அமெரிக்காவிலே ரோடுகளிலே, நியூயார்க் ரோடுகளிலே கஸ்துக்கு சென்றிருக்கோம். அமெரிக்கர்களே அங்கே இருக்கிற கருப்பர்கள் ஓரம் கட்டப்பட்டிருக்கிறார்களே, அவர்களுக்கு நீங்கள் போல உரிமை கொடுத்திருக்கிறீர்களா? சுதந்திரம் கொடுத்திருக்கிறீர்களா? வாழ்க்கைக்குரிய வழி செய்து வந்திருக்கிறீர்களா? உலகத்துக்கு ராணுவமாக இருக்க வேண்டும் நினைக்கிறீர்களே? முழு உலகத்துக்கு சட்டம் பிழையாக இருக்க வேண்டும் நினைக்கிறீர்களே? எங்களுக்கு எஜமானாக இருக்க வேண்டும் நினைக்கிறீர்களே? இந்தியாவுக்கு எஜமானாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிற உரிமை உங்களுக்கு யார் கொடுத்தது? பாகிஸ்தானுக்கும் நீங்கள் எஜமான், ஈராக்குக்கும் நீங்கள் எஜமான், ஆப்கானிஸ்தானுக்கும் நீங்கள் எஜமான். உசாமாவை என்ன வேண்டுமானாலும் செய்யுங்கள். அவர் குற்றம் செய்திருந்தால் அவரை பிடித்து தர நாங்கள் தயாராக இருக்கோம். ஆப்கான் உங்களுக்கு என்ன அநீதி செய்தது? ஆப்கான் உங்களுக்கு என்ன அநீதி செய்தது? தாலிபான் உங்களுக்கு என்ன அநீதி செய்தார்கள்? அவர்கள் உசாமாவை பிடித்துக் கொடுக்க தயார், அவர் குற்றம் செய்தவர் என்று நிரூபித்தால் அவர்தான் அந்த டிசம்பர் 11 செப்டம்பர் 11 நிகழ்ச்சி நடத்தினார் என்று நிரூபியுங்கள். நாங்கள் பிடித்து தருகிறோம். எங்களுக்கு எந்த கட்டணத்தை அடிக்கிற வேலையும் இல்லை, மார்க்கத்தை அடிக்கிற வேலையும் இல்லை. நாங்கள் இதற்கும் தயாராக இருக்கிறோம். தீவிரவாதத்துக்கு துணைவாக மாட்டோம். அது நிறைவேறி நிறவாதம் நிறத்தின் காரணமாக அங்கே அமெரிக்காவில் நடக்கிறது. இன்றைக்கும் அதுதான், முன்னாலும் அதுதான் இருந்தது. அதே போல ரஷ்யாவிலே அந்தவாதம், ரஷ்யாவிலே
அப்பாவோடு எங்களுடைய இறைவனை நம்பி இந்த உலகத்திலே நீதியாக வாழ வேண்டும் என்று சொல்லுகிறோமே. யா எந்த உயிரை ஒரு உயிரை கொண்டால் உலகத்தை கொண்டது போல என்று சொல்லுகிறோமே. எங்களுடைய குரான் சொல்லுகிறதே அதை ஏற்று நடக்கிறோமே. உங்களுடைய சொல்லுக்கு அடிபணிந்து நாங்கள் நீதிக்கு கட்டுப்படுவோம் என்று மஸ்ஜித் கட்டுவோம் என்று சொல்லவில்லையே, நீதிக்கு கட்டுப்படுவோம் என்று சொல்லுகிறோமே. எங்களுடைய மதரசாக்கள் நீதியை போதிக்கிறது, எங்களுடைய மதரசு மஸ்ஜித்கள் நீதியை போதிக்கிறது, எங்களுடைய உலமாக்கள் நீதியை போதிக்கிறார்கள், நாங்கள் நீதியை போதிக்கிறோம், இந்த கூட்டம் நீதியை போதிக்கிறது, உலகத்தில் இருக்கிற முஸ்லிம்கள் அவ்வளவு பேரும் நீதிக்கு கட்டுப்பட்டவர்கள். நீதிக்கு கட்டுப்படாதவர்கள் யார் இருந்தாலும் அவர்களை கண்டுபிடிங்கள், அவர்கள் உங்களுக்குள்ளே கூட இருக்கலாம், விட்டுவிடாதீர்கள். இது கடவுளுடைய எச்சரிக்கை, எங்களுடைய எச்சரிக்கை இல்ல, பகவத்கீதையுடைய எச்சரிக்கை, ராமாயணத்துடைய எச்சரிக்கை, மகாபாரதத்துடைய எச்சரிக்கை, ரிக்வேதத்துடைய எச்சரிக்கை, யஜுர்வேதத்துடைய எச்சரிக்கை, பைபிளுடைய எச்சரிக்கை, குரானுடைய எச்சரிக்கை. எனவே நீதிக்கு கட்டுப்படுங்கள், மாறாதீர்கள் சொல்கிறோம். தீவிரவாதம் எங்களுடைய ரத்தத்திலே எதுவுமே கலந்தது கிடையாது, தியாகம் இருக்கிறது. நாங்கள் தீனுக்காக நேர்மை, தீன் என்றாலே நேர்மை, இஸ்லாம் என்றாலே சாந்தி, ஈமான் என்றாலே நல்லம்பிக்கை, ஆகையினால் அந்த நல்லம்பிக்கை காப்பாற்றுவோம் என்ற ரீதியிலே உங்களிடத்தில் கேட்டுக்கொள்கிறேன். நான் நம்முடைய பேச்சு வெறும் பேச்சு இல்லை, நம்முடைய பேச்சு கொள்கை பிரகடனம். இந்த கொள்கை பிரகடனப்படுத்தும்படி பிரகடனப்படி எங்களுடைய இறுதி மூச்சு வரை நாங்கள் வாழுவோம் என்பதற்கு சாட்சியாக நீங்கள் ஒரு தடவை அனைவரும் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக ஒரு குரல் கொடுங்கள். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அவனை பொருந்திக் கொண்டவர்களாக நம்மை ஆக்குவானாக. நம்முடைய பேச்சுகளிலே தவறுகள் ஏற்பட்டிருக்குமானால் அந்த தவறை திருத்திக் கொள்ள வாய்ப்பு தருவானாக. ஐந்து நேரத்துடைய தொழுகை அல்லாஹுவை அஞ்சுதல், நடுநிசியினுடைய தொழுகை அல்லாஹுவிடத்தில் கேட்குதல், இந்த உலகத்திலே நீதியை பரத்துவதற்காகத்தான் நான் வாழ்கிறேன் என்று நம்புதல். நான் பணத்துக்கு அடிமை அல்ல, காசுக்கு அடிமை அல்ல, ஆடைக்கு அடிமை அல்ல, பங்களாவுக்கு அடிமை அல்ல. அரசே உங்களுக்கும் நாங்கள் அடிமை இல்லை, ஆங்கிலேயர்களுக்கு நாங்கள் அடிமையாக இருந்ததில்லை, பிரிட்டிஷ்காரர்களுக்கு அடிமையாக இருந்ததில்லை. சொல்ல விட்டு போய்விட்டது. உலமாக்கள் பிரிட்டிஷ்காரர்களுக்கு எதிராக அவர்கள் காட்டிக் கொடுத்த வழியில் தான் சுதந்திர கனி உங்களுடைய கையில் கிடைத்தது. சாவரியுல்லா முஹத்தீஸ் தெஹலவி 1600 பின்னாலே அந்த போர்ச்சுகீசியரை எதிர்த்து போராடிய போராட்டம் இருக்கிறது, சாதாரணமானதல்ல, அது சாதாரணமானதல்ல. அவருடைய மகனான ஷா அப்துல் அசீஸ் தெஹலவி பிரிட்டிஷ்காரர்களை, போர்ச்சுகீசியர்களை, அதற்கு அடுத்து வந்த பிரிட்டிஷ்காரர்களை இந்த நாட்டை விட்டு துரத்துவது வாஜிப் என்று சொன்னார்கள், அவர்களோடு போராடுவது கடமை என்று சொன்னார்கள், ஜிஹாத் கடமை என்று சொன்னார்கள். தங்களுடைய தலையிலே தலைப்பாயை கட்டிக் கொண்டு ஒரு கோர்ட்டிலே ஒரு ஆளும் விசாரிக்கப்படும் போது என்ன தலையிலே கட்டியிருக்கிறேன் கேட்டபோது சொன்னாராம், அவர் ஆளும் சொன்னாராம், அந்த கோர்ட்டிலே சொன்னாராம், எனக்கு ஒரு சமயம் தூக்கு தண்டனை கொடுக்கப்பட்டால் அந்த தூக்கை நிறைவேற்றிய பிறகு என்னுடைய ஜனாசாவை உங்களுடைய அரசு துணி கொண்டு போர்த்தக்கூடாது, என்னுடைய சொந்த துணி கொண்டு போர்த்த வேண்டும் என்பதற்காக நான் கவர் கொண்டு வந்திருக்கிறேன், நான் கவன் கொண்டு வந்திருக்கிறேன். நம்முடைய கவன் எப்பொழுதும் தயாராக இருக்கிறது. எனவே இஸ்லாத்தின் படி நேர்மையை, நீதியை, உண்மையை நிலைநாட்டுவதற்காக தியாகம் செய்வதற்குத்தான் தயாராக இருக்கிறோம். எனவே எங்கள் கொள்கை பிரகடனமே இதுதான். தியாகம் மலரட்டும், தீவிரவாதம் அழியட்டும். ஆகிரு தாவானா அனில் அலஹம்துலில்லாஹ்.
This audio was downloaded from tamilislamicmedia.com.